نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எம் அனைவருடைய இரு உலக வாழ்க்கையின் வெற்றியை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய ஏவல்கள், ஃபர்துகள், அல்லாஹுடைய விளக்கல்கள், ஹராமானவைகள், இவைகளை பேணி வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் தக்வாவை கடைபிடித்து வாழ்வதிலே வைத்திருக்கிறான். வியாபாரம், தொழில், குடும்பம், அரசியல், நம்முடைய எல்லா ஈடுபாடுகளிலும் அல்லாஹுடைய கட்டளைகளும் ஏவல்களும் விளக்கல்களும் இருக்கின்றன, வழிகாட்டல்கள் இருக்கின்றன. இவைகள் எங்களுடைய வாழ்க்கையை வெற்றியும் பக்கமாக எடுத்து செல்வதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஈமானுள்ள நாம் எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை இவ்வுலகிலும்தான், மறு உலகிலும்தான், தக்வாவுடைய வாழ்க்கையில் தேட வேண்டும். வாழ்க்கையில் தக்வாவை கடைபிடிக்க வேண்டும். எம்முடைய பார்வையில், கேள்வியில், பேச்சில், சகல நடவடிக்கைகளிலும் தக்வாவை கடைபிடிக்க வேண்டும். இதில் மாத்திரமே அல்லாஹ் உலகத்தில் எல்லா சிரமங்களிலிருந்தும் விமோசனத்தையும் மறுமையில் வெற்றியையும் வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கி அருள்வானாக. தீனுல் இஸ்லாம், ஒவ்வொரு முஸ்லிமும் அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்று எல்லா விதமான வழிகாட்டல்களையும் கொடுத்திருக்கிறது. பூர்த்தியான ஒரு தீன், அல்யௌமாக்கும் அல்துலக்கும் தீனக்கும், தீன் பூர்த்தியானது, இந்த மார்க்கம் பூர்த்தியானது. வரதீது லக்கும் உல் இஸ்லாம தீனா, இது அல்லாஹ் இந்த உலகை படைத்தவன், படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்தவன், மக்களுடைய வாழ்க்கைக்கு தீனை, இஸ்லாத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டிருக்கிறான். எனவே இந்த இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையும் வழிமுறையும் மனிதர்களால் சிந்தித்து ஆராய்ந்து அனுபவ அடிப்படையில், அனுபவத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் அல்ல. ஒவ்வொரு சட்டமும் அவருடைய பின்னணி மிக நுணுக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. எனவே அது எம்முடைய சிந்தனைக்கு, புத்திக்கு படக்கூடியதாக இருந்தாலும் சரி, அது சிந்தனைக்கு படாத ஒன்றாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய ஏவல் விளக்கல் என்பது அதனுடைய பின்னணி பல நலவுகளை கொண்டுள்ளதாகவே இருக்கிறது. எனவே பலகீனமான மனிதர்களாகிய நாங்கள் அல்லாஹ் காட்டித் தந்திருக்கக்கூடிய வழிகாட்டல்களை எடுத்து நடக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி பெறுவோம். வெற்றி என்கிறது, உயர்வு என்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் எமக்கு தந்திருக்கக்கூடிய வழிகாட்டல்களில் மிக பிரதானமான ஒரு அம்சத்தை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார். இன் அல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வஈதாஇ தில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன் என்ற இந்த வசனம். இந்த வசனத்தை அதிகமாக ஹுத்பா ஓதக்கூடியவர்கள் இரண்டாவது ஹுத்பாவின் கடைசியிலே அரபி ஹுத்பாவிலே இதை ஓதிவிட்டு தான் ஹுத்பாவை முடிப்பார்கள் அதிகமானவர்கள். இந்த ஆயத்து இறக்கப்பட்ட பொழுது உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றார்கள். போகும் வழியில் நபி அவர்களை கண்டார்கள், சிரித்தார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், அலா தஜிஸ்மானா, எங்களோட கொஞ்சம் உட்கார மாட்டீங்களா? சிரித்து கொண்டு உட்கார்ந்தார்கள். அதுவரையில் அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கவில்லை. இவரோடு நபி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்தார்கள். அப்படியே பார்வையை பூமிக்கு கொண்டு வந்த பூமியை பார்த்தார்கள். திடீரென்று உஸ்மான் ரலியல்லாஹு உஸ்மான் இப்னு மதூனுடன் பேசிக்கொண்டிருந்த நபி அவர்கள் மறுபக்கமாக திரும்பி உட்கார்ந்து யாரோ பேசுவதை கேட்பது போன்று இருந்தார்கள். பிறகு திரும்பவும் வானத்தின் பக்கம் பார்வையை செலுத்தினார்கள். அதன் பிறகு இந்த மனிதரின் பக்கம் திரும்பினார்கள். அந்த உஸ்மான் இப்னு மதூன் கேட்டார்கள், என்ன நடந்தது? நீங்க அங்க திரும்பினீங்க, வானத்தை பார்த்தீங்க, கீழே பார்த்தீங்க, யாரோட கதைக்கிற மாதிரி இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் வந்தார்கள். அப்பொழுது உஸ்மான் அவர்கள் கேட்டார்கள், என்ன சொன்னார்கள் வந்து? சொன்னாங்க, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தை இப்பொழுதுதான் இறக்கி வைத்தார் என்று. இன் அல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வஈதாஇ தில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி என்ற இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். இது இப்பொழுதுதான் இறங்கியது, கொண்டு வந்து எனக்கு கொடுத்து விட்டு செல்கிறார்கள். உஸ்மான் இப்னு மதூன் சொல்கிறார்கள், அதுவரையில் இஸ்லாம் எனக்கு உள்ளத்தில் பட இல்லை. இந்த வசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டிய உடனே இஸ்தகர்ர அல் ஈமானு ஃபீ கல்பி, என்ற கல்பில் நம்பிக்கை ஈமான் இது உறுதியானது, இந்த நபி அவர்கள் மீது எனக்கு அன்பு ஏற்பட்டது, இஸ்லாத்தின் மீது ஒரு விருப்பம் ஏற்பட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த சஹாபி சொல்கிறார்கள். இந்த வசனத்தை ஓதி காண்பித்த மாத்திரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இந்த வசனத்தில் அவ்வளவு பெரிய என்ன விடயம் இருக்கிறது? அதுக்கு பிறகு அவர் மக்களிடம் போய் சொல்கிறார், இன்ன தீன இன்னல் இஸ்லாம் யஅமுர் பி மகாரிமில் அஹ்லாக் பி மகாரிமில் அஹ்லாக் வயன்ஹா அன் சஃபாஸிஃபிஹா. சொன்னார்கள், தீனுல் இஸ்லாம் இருக்கிறதே மனித பண்பாடுகளில் பண்புகளில் மனிதர்களிடத்திலே வரவேண்டிய குணங்களில் அதி உயர்ந்த குணத்தை ஏவுகிறது, அசிங்கமான எந்த ஒரு விடயத்தையும் விட்டு வைக்காது, அதை தடுக்கிறது, பரிசுத்தமான ஒரு மார்க்கம் இது என்று அந்த சஹாபி அந்த மனிதர் மக்களிடத்திலே போய் சொல்ல ஆரம்பித்தார். இந்த வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பாக சில தன்மைகளை பண்புகளை ஒவ்வொரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை சொல்லி காட்டுகிறார். அதில் ஒன்று, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நீதி நியாயம். அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் நீதியாக நடக்கும்படி, நியாயமாக நடந்து கொள்ளும்படியும். வல் இஹ்சான், உபஹாரம் என்ற தன்மையை கடைபிடிக்கும்படியும். வஈதாஇ தில் குர்பா, உறவினர்கள் உங்களுடைய சொந்தமுள்ளவர்களுக்கு உங்களுடைய பணத்தால் கொடுத்துதவும்படியும் ஏவுகின்றார். வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி, மூன்று விடயங்களை தடுக்கின்றான். அதில் ஒன்று அல் ஃபஹ்ஷா, விபச்சாரத்தை அல்லாஹ் தடுக்கின்றான். வல் முங்கர், எல்லா விதமான அசிங்கமான விடயங்கள், அருவறுக்கத்தக்க அசிங்கமான எல்லா விடயங்களையும் அல்லாஹ் உங்களை தடுக்கின்றான். வல் பகி, அதிலும் குறிப்பாக மூன்றாவது அநியாயம் செய்வதை அல்லாஹ் உங்களை தடை செய்கின்றான். அநியாயம், எல்லா விதமான அசிங்கமான செயல்கள், அதிலும் குறிப்பாக மானக்கேடான அருவறுக்கத்தக்க செயல்கள், இவைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களை தடுக்கின்றான் என்ற இந்த ஆறு விடயங்களையும் உள்ளடக்கி இந்த வசனம் இறங்கியது. அன்பானவர்களே, இதுதான் இஸ்லாம். ஒரு முஸ்லிம் எனும் பொழுது நாங்கள் இஸ்லாத்துக்கு வாரது எப்படி என்று பலருக்கும் தெரியும். கலிமா சொல்லணும், அல்லாவை ஏற்றுக்கொள்ளணும், ரசூல் சாஸ்திரம் அவர்களை ஏற்றுக்கொள்ளணும், மர்மீனால் ஏற்றுக்கொள்ளணும், சொர்க்க நரகத்தை ஏற்றுக்கொள்ளணும், இஸ்லாத்துக்கு வந்துடுவாரு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொன்னால் அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். இவரை நாங்கள் முஸ்லீம் என்போம். உண்மையிலே அவர் முஸ்லீம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் என்றால் யார் என்று சொல்லும் பொழுது சொல்லி காட்டினார்கள், முஸ்லீம் என்றால் அவனுடைய சொல்லாலோ செயலாலோ மற்றவர்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது, எவனுடைய செயலால் எவனுடைய சொற்களால் பேச்சுகளால் செயல்களால் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லையோ அவர்தான் முஸ்லீம் என்ற ஒரு வரைவிலக்கணத்தை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்பதே உயர்ந்த குணங்களை உயர்ந்த பண்புகளை ஏவக்கூடிய ஒரு தீனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் முதலாவது நீதம். நீதமும் நியாயமும் இது எவ்வளவு கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அல்லாஹ் ஏவுகிறான், கூனு கவ்வாமீன லில்லாஹி சுஹதா பில் கிஸ்த், நீதத்தை கடைபிடியுங்கள். அது உங்களுடைய உம்மா வாப்பா என்கிறதுக்காக வேண்டி நீதத்தை தவறிடாதீங்க. நீதம் தவறவானம், ஒரு பிழையான விடயம், அது தாயோ தந்தையோ உங்களுடைய பிள்ளையோ யாராக இருந்தாலும் சரி, நீங்க அந்த பிழைய பிழையாக ஏற்றுக்கொள்வது நீதி, அது நியாயம். மாறாக இது என்னுடைய பிள்ளையே, இது என்னுடைய வாப்பாவே, இது என்னுடைய தாயே என்பதற்காக எப்பொழுது ஒரு உண்மையை மறைப்பாரோ மறுப்பாரோ, அது உண்மையாக இருந்தாலும் அதை மறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் உள்ளம் இருந்தால் அவரிடத்தில் நீதி கிடையாது, அவரிடத்தில் நியாயம் கிடையாது. இதுதான் நீதி என்பது நியாயம் என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டத்தான் செய்வேன். என்னுடைய மகள் என்கிறதுக்காக வேண்டி நான் சாட்டுப்போக்குகளை சொல்லி நான் அந்த சட்டத்தை நான் தளர்த்த மாட்டேன். அது என்னுடைய மகளாக இருக்கட்டும். நீதி என்பது நீதிதான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்த பிறகு, அவர் அரசராக மாறிய பிறகு, ஒரு யகூதியுடைய கையிலே அவருடைய போர் கவசம் இருந்தது. அதை கண்டுகொண்டார்கள், போரிலே பாவிக்கப்படக்கூடிய ஒரு கவச உடை. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அமீருல் மூமினீன் முஸ்லீம்களுடைய தலைவர், சொன்னார்கள், இது என்னுடையது. அந்த யூதன் சொன்னான், எப்படி உங்களுடையதுன்னு சொல்லுவீங்க, அது எந்த கையில் இருக்குது, ஏன் எந்த கையில் இருக்கக்கூடிய ஒன்றை வந்து நீங்க உங்கடான்னு சொன்ன, இல்லை இது என்றுதான். நீதிபதியிட்டு போம், நீதியார் செட்டு நீதிபதிகிடத்துல போ சென்று, ஷுரை அல் காதி அந்த நீதி அரசரிடம் சென்றார்கள், அந்நீதிபதியிடம் சென்றார்கள். போய் சொன்னாங்க, இதுதான் பிரச்சனை, யாரு போய்க்கிறது, நாட்டுடைய ஜனாதிபதி, அதோட ஒரு யூதன், ஒரு முஸ்லீமும் அல்ல ஒரு யூதன். சொன்னாங்க, முஸ்லீம்களுடைய தலைவர் சொல்றார், இது என்னுடைய கவசம், இது இவரிடத்தில் இருக்கிறது. இஸ்லாமிய நீதி நீதிபதி அவர் கேட்கிறார், முஸ்லீம்களுடைய தலைவரை பார்த்து உங்களுக்கு என்ன ஆதாரம், உங்களுக்கு என்ன ஆதாரம், அலி ரலியல்லாஹு அன்ஹு
நபி அவர்களுடைய மருமகன், அவர்களை பற்றி எத்தனை விதமான சிறப்புகள் கேட்கிறான், உங்களுக்கு என்ன ஆதாரம், என்ன பொய் சொல்லுவாங்களா? அவர் பொய் சொல்லுவார் இல்லையேங்கிறது ரெண்டாவது விஷயம். நீதி அது யாராயிக்கட்டும், கேட்டாங்க எங்களோட ஆதாரம், சொன்னாங்க என்னுடைய ஆதாரம் என்னுடைய அடிமையும் என்னுடைய மகனும், சொன்னாங்க உங்களோட அடிமையை ஏற்றுக்கொள்ள மகனுடைய ஆதாரம் எடுக்க முடியாது வாப்பாவுக்கு. உடனே அந்த நீதி அரசர், நீதி அந்த நீதிபதி சுரைஹல் காதி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, யூதரை பார்த்து இது உனக்கு தான் தீர்ப்பு வழங்கப்படுகிறது, நீ எடுத்துக்கொண்டு போயிரு. அந்த யகூதி பார்க்கிறான், அந்த யூதன் பார்க்கிறான், இது என்ன ஆச்சரியம், இஸ்லாமிய தலைவர் முஸ்லீம்களின் தலைவர் எனக்கு எதிராக வழக்கு கொண்டு வந்து தாக்கல் செய்திருக்கிறார், இஸ்லாமிய நீதிபதி அவருக்கு எதிராக தீர்ப்பு செய்கிறார். உடனே அந்த யூதன் சொன்னான், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த நீதத்தை கொண்டுதான் வானமும் நிலைத்திருக்கிறது, இந்த நீதத்தை கொண்டுதான் பூமி நிலைத்திருக்கிறது, பூமி நாசமாகாம பூமியிலே வாழ்க்கை மக்களுடைய நாசமாகி விடாமல் ஒரு நிம்மதியாக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்க்கை செல்கின்றது என்றால் இப்படிப்பட்ட நீதத்தின் மூலமாகத்தான். எனவே நீதிமன்றங்களில் அல்லது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய கடையில் தன்னுடைய பேச்சில் எப்பொழுது நீதத்தை கடைபிடிப்பாரோ அது உலகத்தில் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும், மக்களுடைய இஸ்லாத்திற்கு அது காரணமாக மாறும் என்பதை இந்த சம்பவம், இதுபோன்று ஏராளமான சரித்திரங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது. நீதமாக நடந்ததினால் ஏற்பட்ட நலவுகள், மக்கள் இஸ்லாத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள். ஒரு சஹாபி நபி அவரிடத்தில் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகனுக்கு நான் ஒரு அடிமையை சன்மானமாக கிஃப்டாக கொடுத்திருக்கிறேன், என் மகனுக்கு நான் கிஃப்டாக கொடுத்த இந்த அடிமையிட விஷயத்தில் உங்களைய சாட்சியாக உங்களை ஒரு விட்னராக இதுக்கு வைக்க வந்திருக்கிறேன், நீங்க சாட்சியாக எடுத்துக்கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியாக வைக்க வந்திருக்கிறார். நபி அவங்க கேட்டாங்க, அகுல்ல வலதிக்க நஹல்த ஊபி மிஸ்லி ஹாதா, கேட்டாங்க ஒரு கேள்வி, உங்களோட மத்த பிள்ளைங்களுக்கும் இவருக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தீங்களா, உங்களோட ஒரு பிள்ளைக்கு கொடுத்தான்னு சொல்றீங்கன்னா மற்றவங்களுக்கும் இது மாதிரி கொடுத்துருக்கிறீங்களா, இல்லையா ரசூலல்லா? சொன்னாங்கல்ல அஷ்ஹதாலா ஜூர், சொன்னாங்க இந்த அநியாயமான செயலுக்கு நான் சாட்சியாக வரமாட்டேன், நான் எப்படி சாட்சியாக வர்றது, ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது, ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்காமிக்கிறது, இது நீதி தவறு இடம் உங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில, எனவே நான் அதுக்கு சாட்சியா வர முடியாது, போய் அதை எடுத்துருங்க. அன்பானவர்களே, வீட்டுக்குள்ளேயும் நியாயம், நீதிமன்றத்தில் மாத்திரமல்ல, இஸ்லாம் முஸ்லீம்கள் நீதிமன்றத்திலும் இஸ்லாத்தை காட்டியிருக்கிறார்கள், நீதத்தை காட்டினார்கள், இதே போன்று வீட்டுக்குள்ளேயும் நீதத்தையும் நியாயத்தையும் கடைபிடிக்கும்படியாக நபி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மக்களோடு வாழக்கூடிய வாழ்க்கையில் நாங்கள் மாற்று மதத்தவர்களோடு நாங்கள் எப்படி நீதத்தை காட்டுவது, அதற்கும் அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மக்காவில் இருந்து துரத்தப்பட்ட சஹாபாக்கள், விரட்டப்பட்ட சஹாபாக்கள், மக்காவை விட்டுவிட்டு போனவர்கள் மனதில் எவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியம் இருக்கும், ஆச்சரியம், எங்கட வீடு வாசல் காணி பூமி சொத்து செல்வங்களை எல்லாம் விட்டு விட்டு போறதுக்கு இவங்க தானே காரணம் என்ற ஒரு எவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியம் இருந்திருக்கு. அப்படி இருந்தும் இந்த சஹாபாக்கள் ஹிஜ்ரி 6 மக்காவுக்கு வராங்க, ஒரு உம்ரா செஞ்சிட்டு போறதுக்காக, ஒரு உம்ராவுக்கு சண்டைக்கு வர இல்லை, யுத்தம் செய்ய வர இல்லை, அவனுடைய காணி பூமியை பறிக்கிறதுக்காக இனி வரவும் இல்ல, வந்தது ஒரு உம்ராவுன்னு முடிச்சுட்டு போலாம் தானே, மிச்சம் காலமாவது. இந்த குறைஷி காஃபிர்கள் தடுத்தார்கள், வர முடியாது சொன்னாங்க, வர இல்லாத அனுமதி தர முடியாது, திரும்பி போங்க. எவ்வளவு ஆத்திரமே, நாங்க சண்டைக்கு வரல, எங்கட வீட்டை கேட்டு வர இல்ல, சொத்து செல்வத்தை திருப்பி தாங்கன்னு கேட்டு வர இல்ல, எங்கட வயல் எப்படி இருக்குது, எங்கட கடை எப்படி பார்க்க வர இல்லப்பா, ஒரு உம்ராவை செஞ்சுட்டு வந்து இருக்கிறோம். ஏழாவது தர முடியாது, மக்காவுக்கு நுழைய முடியாது, எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஆவேசப்பட்டு அவர்கள் போருக்கு தயாரானார்கள். நபி அவர்களுக்கு சத்திய வாக்கு கொடுத்தார்கள், நாங்க போர் செய்வோம். இப்ப அல்லாஹ்வுடைய அனுமதியும் படி திரும்பி செல்கிறார்கள். திரும்பி போறாங்க எல்லாரும் ஆத்திரத்தோட, உள்ளத்துல ஒரு வைராக்கியத்தோட, ஒரு கோபத்தோட போற வழியில குஃபார்களுடைய ஒரு கூட்டம் உம்ராக்கு வராங்க. இதே காபிர்களும் ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு வாரத்துக்கு அனுமதி இருந்த காலம், அவர்களுக்கும் உம்ரா செய்யறதுக்கு அனுமதி இருந்தது, செய்து கொண்டிருந்தார்கள், ஏதோ ஒரு உம்ரா செய்தார்கள், ஹஜ் என்ற பேர்ல செய்தார்கள். அப்படியான காலத்துல காபிர்கள் மக்காவுக்கு வராங்க உம்ராவுக்கு. இப்ப சஹாபாக்கள் சிலர் பேசிக்கொண்டாங்க, எங்கட அல்லாஹ், எங்கட காபத்துல்லாஹ், எங்களுடைய வீடு, அல்லாஹ்வுடைய வீடு, எங்களுக்கு இல்லாத உம்ரா இவனும் இருக்கா, யார் இவன், எங்கிருந்து வரணும், எங்களுக்கு உம்ரா செய்ய உடலன்னா நாங்க நாங்க இவனை கூட மாட்டோம், இவளை விரட்டுவோம், இங்கிருந்து துரத்திடுவோம், நாங்க எங்களே உடல்ல, நாங்க இவளை விட மாட்டோம் என்று இந்த உம்ராவுக்கா வேண்டி தயாராய் வந்த மக்களை திருப்பி அனுப்ப தடை செய்ய முற்பட்டார்கள், நினைத்தார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சண்டைய படிச்சு கொடுக்கல, கண்ட கண்டதுக்கெல்லாம் சண்டை புடிங்க, அநியாயம் செய்யுங்க, மங்கொள்ளாடிங்க, உங்களுக்கு அநியாயம் செஞ்சவனு தானே போட்டு பெறட்டுங்க, இல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனித தீனுல் இஸ்லாத்தை அழகாக கற்றுக் கொடுத்தார். அநியாயக்காரர்களுடனும் நடக்க வேண்டிய முறை என்ன? இந்த குறைசி காபிர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தார்கள், உங்களை திரட்டினார்கள், விரட்டினார்கள். இப்ப அல்லாஹ் சொன்னா இந்த வாராங்களே மக்கள் அவங்கள மேல கை வைக்காதீங்க. லா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தாதிலு இஅதிலு அக்ரபு லித்தக்வா. வேறொரு கூட்டத்தார் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம், ஆத்திரம், உங்களுக்கு தீங்கு செஞ்சது வேறொரு கூட்டம், உங்களே திருப்பின அனுப்பினது வேறொரு கூட்டம், அவங்கள் மீது இருக்கக்கூடிய ஷனான், உங்களோட உள்ளத்தை பகை, உங்களோட உள்ளத்தில் உள்ள கோபத்தின் காரணமாக அந்த கோபத்தை வேறொத்தர் மீது சுமத்தாதீங்க, அதை பாவிக்காதீங்க. ஏதிலும் நீங்க நீதமா நடங்க, நீங்க நீதமா நடக்கணும், நீதமா நடக்கிறது தான் தக்குவாவுடைய வாழ்க்கை ரொம்ப நெருக்கமானது. இந்த ஒரு வசனத்தை வச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே, பௌத்தர்களாக இருக்கேனும், இந்துக்களாக இருக்கேனும், கிறிஸ்தவர்களாக இருக்கேனும், யாராக இருக்கேனும், மாற்று மதத்தவர்களுடனும் ஒரு முஸ்லீம் தன் வாழ்க்கையில் நீதம் என்பதை எப்படி காட்ட வேண்டும்? நாம் நீதியானவர்கள், அநியாயக்காரர்கள் அல்ல என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கையில் காட்ட வேண்டும் என்று நீதத்தை பற்றி அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். இரண்டாவது அல் இஹ்சான், உபஹாரம். நீதம் என்பது வாழ்க்கையில் பாதி, வியாபாரத்தில், தொழிலில், எங்களுடைய வாடிக்கையாளர்களோடு, மாற்று மதத்தவர்களோடு, மிருகங்களோடு, அல்லாஹ்வுடன் நாங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்க்கையின் நீதத்தை காட்ட வேண்டும், நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். நீதமான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அங்க போய் பார்த்தால் அபு தர்தாவுடைய மனைவி எளிமையான ஒரு தோற்றத்தில், மிக சாதாரணமான ஒரு உடையை உடுத்துக்கொண்டு, பார்க்க பரிதாபமான ஒரு தோற்றத்தில் இருந்தார்கள். கேட்டாங்க, அம்மா என்ன இப்படி இருக்கிறீங்க? சொன்னாங்க, உங்களோட சகோதரர் அபு தர்தா அவருக்கு துனியா பத்தி எந்த கவலையும் இல்லை, துனியா பத்தி எந்த சிந்தனையும் இல்லை, அவர் முழுக்க முழுக்க ஆகிரம் என்றே பாடுபட்டு கொண்டு இருக்கிறாரே தவிர துனியா பத்தி எந்த சிந்தனையும் அவருக்கு இல்லை. பேசிக்கொண்டிருக்கிறேன், அபு தர்தா வந்தார்கள், உடனே சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அபு தர்தா சொன்னா விருந்தாளி சல்மான் ஃபார்சிய பார்த்து சாப்பிடுங்க, சொன்னா நான் சாப்பிட மாட்டேன், நீங்களும் சாப்பிடணும், இல்ல நான் நோம்பு, இன்றைக்கு நான் என் நோம்பு பிடிச்சிருக்கிறேன், சுண்ணத்தா நோம்பு, நீங்க சாப்பிடுங்க, இல்ல நீங்க நோம்பு விடத்தான், நீங்க சாப்பிட்டதான் நானும் சாப்பிடுவேன், சரி என்று ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. சல்மான் ஃபார்சியல் இல்லான அன்றைக்கு இரவு அந்த வீட்டை தங்கினார்கள். ஏன் இவங்களுடைய இரவு காலத்தை எப்படி கழிக்கிறாங்கன்னு பாக்க, இவங்க தங்குற நேரத்துல தூங்குறது போல கொஞ்சம் கண்ணை மூடிக்கொண்டாங்க சல்மான் ஃபார்சி. உடனே அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினாங்க தொழுறதுக்கு, இரவைய தொழுகையில கழிக்கிறது, கைகிட்டால பிடிச்சி படுக்க வச்சாங்க கொஞ்சம் தூங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு பின்னால திரும்ப அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் ஃபார்சிக்கு தூக்கம் பைத்திருச்சு நினைச்சு எழும்பினாங்க தொழுறதுக்கு, இரவையில கைகிட்டால பிடிச்சி படுக்க வச்சாங்க தூங்குங்க. மூணு தடவை எழுப்பினாங்க, நாலாவது தடவை ஃபஜ்ர் சுபஹு தொழுகைக்கு கொஞ்சம் முன்னால தஹஜ்ஜுதிய நேரம் என்று சொல்லுவோமே அந்த நேரத்தை சல்மான் ஃபார்சி அவங்களையும் எழும்பி அவரையும் எழுப்பி கொண்டு இப்ப தொழுங்க என்று ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுதாங்க. தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் அந்த சஹாபியா பார்த்து சொன்னாங்க, அபு தர்தா சகோதரே, தீன் என்கிறது என்னது, இன்னலி ஐனிக்கு அழைக்கு ஹக்கன், உங்களோட கண்ணுக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது, கண்ணுக்கு ஒரு உரிமை கடமை இருக்கிறது, அதையும் கொடுக்கன், மனைவிக்கு ஒரு கடமை இருக்கிறது, அதையும் பாருங்க, உடலுக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது, கடமை இருக்கிறது, அதையும் கவனிங்க, உங்களோட ரப்பாகி அல்லாவுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, அதையும் பாருங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லா கடமைகளையும் அவரவர்களுடைய கடமையை நிறைவேற்றுதான் தீன் என்றார்கள். அந்த கடமையை நிறைவேற்றுங்க, இது சொல்லப்பட்ட எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு பேர் தான் தீன். உங்களோட வாழ்க்கையில நீதத்தை காட்டுங்க, நியாயம் இருக்க வேண்டும். நீங்க முழுக்க முழுக்க துனியாவுக்கே உங்களோட காலத்தை கொடுத்துட்டு உங்களோட ரப்புக்கு காலம் இல்லை, உங்களோட வாழ்க்கையில நீதம் இல்லை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நீதம் தவறிவிட்டீர்கள், உங்களுடைய வாழ்நாள் முழுதும் துனியாவுக்கு, வாழ்நாள் முழுதும் உலகை சம்பாதிப்பதற்கு, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நேரம், உங்களுடைய படைச்ச ரப்புக்கு எவ்வளவு நேரம், உங்களுடைய பொறுப்பிலே தந்திருக்கக்கூடிய தரப்பட்டிருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகள் அவர்களுக்குரிய கடமை அவர்களுக்கு செய்ய வேண்டியது எவ்வளவு நேரம் என்ன செய்கிறீர்கள்? அன்பானவர்களே, வாழ்க்கையில் நீதம் வேணும். யாருக்கு எப்படி பிரிச்சு கொடுக்கணும், இது பிரிச்சு கொடுக்கிறது நீதம், இது ஒரு நியாயம். எனவே நாங்கள் வாழ்க்கையிலையும் நீதத்தை கடைபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இஹ்சான் உபஹாரம், உபஹாரத்தை இஸ்லாம் ஏவுகிறது, அதை ஒரு முஸ்லிமுடைய குறிப்பான ஒரு அடையாளமாக அந்த இஹ்சானை ஆக்கிக் கொள்ள வேண்டும். உபஹாரம் செய்வது என்பது ஒரு முஸ்லிமுடைய பிரதானமான அடையாளம். அல்லாஹ் உபஹாரிகளை நேசிக்கின்றார். உபஹாரம் என்பது மன்னிப்பது, குறைகளை மறைப்பது, மற்றவர்களுடைய கஷ்டத்தில் உதவி செய்வது, இது பணத்தால் குணத்தால் செயலால் மற்றவர்களுக்கு உபஹாரம் செய்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இதற்கு அழகான ஒரு சரித்திரத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் சென்ற சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய வைராக்கியத்தோடு இருந்தார்கள். இப்பொழுது ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றிக்காக வேண்டி வருகிறார்கள். வாரதற்கு ஹிஜ்ரி 8 மக்காவை வெற்றி கொள்வதற்கு, மக்காவை வெற்றி கொள்வதற்கு வருகிறார்கள். நேரத்தை போறது உம்ராக்கு சண்டைக்கு போகல, இப்ப போறது மக்காவை வெற்றி கொள்வதற்கு. மக்கத்து மக்களுடைய ஹிதாயத்துக்கு இப்ப ஒவ்வொருத்தருடைய மனசுல ஒவ்வொரு சிந்தனை. அதுல சாத் இப்னு உபாதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி, அவருடைய உள்ளத்தை சரியான ஒரு வைராக்கியம். அவர் மக்காவாசி அல்ல, அவர் மதீனாவாசி. அவர் மக்காவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தார். நபி அவங்க மக்காவில் இருக்கக்கூடிய காலத்தில் அவர் மக்காவுக்கு வந்தார். வந்துட்டு ஒளிஞ்சி மறைஞ்சி மக்கால இருந்து திரும்பி போற நேரத்தில் அந்த குறைசி காபிர்கள் பிடிச்சிட்டாங்க, அவர்கிட்ட கொண்ட கிட்டால இழுத்து கொண்டு போனாங்க, அவருக்கு அநியாயம் செஞ்சாங்க. ஆனா இவர் ஊர்வாசி இல்ல, வெளியூர் வாசி. அப்படி இருந்தும் பெரிய தொல்லை கொடுத்தாங்க, தொந்தரவு செஞ்சாங்க. எப்படியோ இவங்க அவர்களுடைய கையிலிருந்து தப்பி பொழைச்சு போயிட்டாங்க. அது தப்பி போறதுக்கு ஒரு காபிர் உதவி செய்தார், என்கிறவர் உதவி செஞ்சிருக்கிறார். தப்பி போயிட்டாரா? இப்ப இவரும் வாராரு மக்கா வெற்றிக்கு. கொஞ்சம் யோசிங்க பாப்போம், உள்ளத்துல எப்படி இருக்கும்? எனக்கு அடிச்சவன், என்னை கொண்ட கிட்டால இழுத்து கொண்டு போனவன், எனக்கு தொல்லை கொடுத்தவன், என்னைய மிதிச்சவன், எனக்கு கண்ணத்துல அரைஞ்சவன், எல்லாம் கண்ணுள்ள கேக்குது. எப்படி ஒரு வைராக்கியம் இந்த பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு குணம் எப்படி இருந்திருக்கும் மனிதன். இப்ப நபி அவங்க இவருடைய கையில கொடி வேற கொடுத்திருக்கிறாங்க. இவர் ஒரு கூட்டத்துக்கு தலைவர் ஆக்கினார், இவருடைய குழுவுக்கு தலைவர். கொடியை எடுத்துக்கொண்டு வாரார். அவருடைய வாயால வரக்கூடிய வீர வார்த்தைகள் என்ன? சத்தம் போட்டுக்கொண்டு வாரார், வீர வார்த்தை சொல்றார். அல் யௌம யௌமுல் மல்ஹமா, இன்று மாபெரிய போர் நடக்க போகிறது. வரலாறு காணாத ஒரு போர் நடக்க போற தினமாகும். அல் யௌம துஸ்த ஹல்லுல் ஹுர்மா, அவர்களுடைய பெண்களை எல்லாம் நாங்கள் ஹலாலாக்கி கொள்ளக்கூடிய நாள். இன்று அடிமைகளாக கிடைக்க போறாங்க எங்களுக்கு. அதல்லாஹு ஃபீஹி குரைஷா, இன்று இந்த குறைஷி காபிர்களுக்கு கேவலம் இழிவு வரப்போகிறது. இன்று இழிவு ஏற்பட போகிறது, கேவலப்படுத்தப்பட போகிறார்கள். இன்று மாபெரிய போர் நடக்க போகிறது. அப்படின்னா என்ன? என்னோட அட்ரஸும் மீக்காது போறோம், என்ன செய்யறன்னு பார்ப்போம், என்ன நடக்க போகுது பார்த்துக்கிறவானுவல், என்ன வார்த்தைய வீர வார்த்தைகளை பேசிக்கொண்டு வாராங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட ஓடி போனார். அல்லாஹ் தூதரே, இந்த சாஜ் இப்படியான வார்த்தையை பேசிக்கொண்டு வாரார், மக்களோட உள்ளம் எல்லாம் நடுங்குது, இந்த மக்கத்து மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க, இன்னைக்கு எல்லாரும் நீங்க கண்ட துண்டு துண்டு துண்டாக வெட்ட போறீங்கன்னு நினைக்கிறாங்க, மக்கள் பயப்படுறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதகு அவட கையில் இருந்த கொடியை அப்படியே எடுத்தாங்க. அவருடைய மகன் கைசுடைய கையில அந்த கொடியை கொடுத்தாங்க. வாப்பாட கையில் இருந்த கொடியை எடுத்து அந்த லீடர்ஷிப் அவருடைய தலைமை பதவியை கொடுத்தாங்க மகண்ட கையில. மகண்ட கையில கொடுத்து போட்டு நபியாக சொன்னாங்க மக்களுக்கு அறிவிக்கும்படியாக, அல் யௌம யௌமுல் மர்ஹமா தூசலு ஃபீஹிர் ரஹீம் அஸ்ஸல்லாஹு ஃபீஹி குரைஷா. அவர் மூணு வார்த்தை சொன்னார் தானே, இன்றைக்கு மிகப்பெரிய போர் நடக்க போகிறது, இந்த பெண்கள் ஹலாலாக்கிக் கொள்ள போகிறோம் நாங்க எல்லாரும், அல்லாஹ் குறைஷிகளை கேவலப்படுத்த போகிறான் என்று மூணு விஷயம் சொன்னார். நபி அவங்க சொன்னாங்க இது அறிவிங்க, அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இன்று கருணை காட்டும் தினமாகும். யாரோட? மக்கள் இனி விரட்டினாங்களே, இத்தனை வருஷமாக எங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்களே, எங்களுக்கு தொந்தரவு செஞ்சாங்களே, எங்களை பிள்ளைகளை கொண்டாங்களே, எத்தனை போர்ல எங்களை பிள்ளைகளை எங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள், எத்தனை பேருடைய மனைவிமார்கள் விதவையானார்கள் இவன்களால, இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் இவன்களால அநாதைகளாக வாழ்கிறார்கள், எல்லாம் மனசில் இருக்கிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க, சொன்னாங்க அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இன்று உபஹாரம் கருணை காட்டும் தினம். அல் யௌம தூஸலு ஃபீஹிர் ரஹீம், இன்று உறவுகள் பாதுகாக்கப்படும் தினம். இந்த படையில வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் உறவுகள் இருக்கிறார்கள் மக்காவிலே, இந்த உறவை பாதுகாக்க வேண்டும், இந்த உறவுகளை பாதுகாக்க வேண்டிய தினம். அஸ்ஸல்லாஹு ஃபீஹி குரைஷா, அல்லாஹ் இன்று குறைஷிகளை கண்ணியப்படுத்த போகின்றான். இது குறைஷிகளுக்கு கேவலத்தின் தினம் அல்ல, இந்த குறைஷி காஃபிர்களின் கண்ணியத்தின் தினம், அவர்களை மதிக்கக்கூடிய தினம். நாங்கள் மதிப்போம், கண்ணியப்படுத்துவோம், அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவித்தலை செய்ய சொன்னார்கள். அன்பானவர்களே, உபஹாரம், இதை விட பெரிய ஒரு உபஹாரம் இஸ்லாத்திய வரலாறுல பார்க்க முடியாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில காட்டினது இது. நபி அவங்களுக்கு பல வருஷ காலமாக அநியாயமும் தொந்தரவும் தொல்லையும் கொடுத்த அபு சுஃபியானும் இருக்கிறாங்க. அபு சுஃபியான் இருக்கிறாங்க, இக்ரிமா இருக்கிறாங்க, சுஹைல் இப்னு அம்ர் இருக்கிறாங்க. இது போன்று பல காஃபிர்கள் சஃபான் இப்னு உமையா நபி அவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு வாளுக்கு விஷம் புகூட்டி இன்னொத்த கையில கொடுத்து அனுப்பினவர் இவர். அவரும் இருக்கிறார். அவரும் அன்பானவர்களே, என்னென்ன வகையில தொல்லை செஞ்சவர்கள் நபியாக சொல்றாங்க. இந்த கருணை காட்டும் தினம், எங்களுக்கு ஆட்சி கிடைச்சிருச்சு, அரசாங்கம் எங்க கையில வந்துருச்சு, அதிகாரம் ஏண்ட கையில வந்து விட்டது என்றால் இப்ப நான் என்ன காட்ட வேணும்? அதிகாரம் கையில கிடைச்சிட்டால் மனுஷனுக்கு முதலாவது வாழது பழி வாங்கும் என்ன? அது குடும்பம் யாரா இருக்கட்டும், அது என்னுடைய பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பழிவாங்க வேண்டும் என்ற குணம் அவனுக்கு பிறந்து விடுகிறது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகிற்கு காட்டினார்கள், அதிகாரம் எங்களுடைய கையிலே கிடைக்க போகிறது, ஆட்சி எங்களுக்கு வரப்போகிறது. சொன்னார்கள், இந்த கருணை காட்டும் தினம், உறவுகளை பாதுகாக்கும் தினம், அல்லாஹ் உங்களை எங்களுடைய கரத்தினால் கண்ணியப்படுத்த போகும் தினம், நாங்கள் உங்களை கண்ணியமாக வளர்ப்போம், கண்ணியமாக பார்ப்போம் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, உபஹாரம் பணத்தால் மாத்திரமல்ல, தன்னுடைய செயலால் குணத்தால் உபஹாரம் என்பது மிக பிரதானமானது. இக்ரிமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்து கண்ட இடத்தில் கொல்லும்படியாக உத்தரவிடப்பட்ட ஒரு மனிதர். மக்கா வெற்றிக்கு பிறகும் நபியாங்க எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்தார்கள். உங்களை எல்லாரையும் மன்னிக்கிறேன் என்றார்கள். அந்துமுத்துலகா, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய விடுதலை, என்னுடைய மன்னிப்பு இருக்கிறது என்று நபியாங்க மக்கத்தில் அநியாயக்காரர்களை பார்த்து சொன்னார்கள், நான் உங்கள் அனைவரையும் மன்னிக்கிறேன் என்று. ஆனா சிலரை தவிர ஒரு மூணு நாலு பேரை சொன்னாங்க. அது ஒருத்தர் இக்ரிமா சொன்னாங்க, மன்னிப்பு இல்லை, அதை கண்ட இடத்துல கொள்ளுங்க. அன்பானவர்களே, நபியாவுடைய உத்தரவை மக்காவாசிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து விட்டு இக்ரிமாவை கண்டத்தில் கொள்ளும்படியாக உத்தரவிட்டு பிறகும் இக்ரிமா ஒளிஞ்சி மறைஞ்சி மனைவியுடைய உதவியோட நபி அவங்க இடத்துல மறைஞ்சி வந்திருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, அவரும் சொர்க்கம் செல்கிறார். கருணை காட்டும் இஸ்லாம், குணத்தால் கருணை. யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பேர் உபகாரி என்று சொல்கிறான். என்ன உபகாரம் செய்தார்கள்? ரெண்டு விதமான உபகாரம் செய்தார்கள். ஒரு விதமான உபகாரம் குணத்தால் காட்டினார்கள். என்னை கிணற்றில் தள்ளி, நான் பஜாரில் விற்கப்பட்டு, நான் சிறைச்சாலைக்கு சென்று எத்தனை வருஷ காலமாக சிறையிலே அடைப்பட்டு என் உம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு பல வருட காலம் வாழ்வதற்கு என்னுடைய சகோதரர்கள் தான் காரணமாக இருந்தவர்கள் இல்லை. சொன்னார்கள், லா தஸ்ரீபாலை குமல் யோம், நான் உங்களை இன்று குறைபிடிக்க மாட்டேன், மன்னிக்கின்றேன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று குணத்தால் உபஹாரத்தை காட்டினார்கள். எப்பொழுது? கையில் அதிகாரம் கிடைத்த பிறகு. எல்லாத்தையும் தூக்கி ஜெயில போடுச்சு அவங்களுக்கு. 11 சகோதரன் தூக்கி ஜெயில போடுச்சு, எனக்கு அநியாயம் செஞ்சவனுவல் உனையால உங்களுவலால என் உம்மை வாப்பட கண்ணை பார்க்காம முகத்தை பார்க்காம எத்தனை வருஷம் சீரழி சென்றான். மறியல்ல பைத்து எத்தனை வருஷம் இருந்த உங்களுவலால கொஞ்சம் இருந்து பாருங்க பைத்து என்று பழிவாங்கலாம். அன்பானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக என்று உலகத்திற்கு குணத்தால் உபகாரத்தை காட்டினார்கள். இரண்டாவது உபகாரம் காட்டினார்கள் பணத்தால், பொருளால். இந்த 11 சகோதரர்களும் அவங்களுடைய ஊரிலே பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லை. அந்த பஞ்சத்தின் காரணமாக உதவி தேடி வந்திருக்கிறார்கள். இப்ப சொல்லையில அந்த மக்களை பார்த்து அந்த பிள்ளைகளை பார்த்து தின்ன கேட்டு வந்திருக்கிறீங்க, பஞ்சம் பிடிச்சி இதிப்பெருங்கிட்ட உதவி தேடி வாரீங்க என்று குறையாக கூட சொல்லி காட்டாம, நீங்க பஞ்சத்தினால வந்திருக்கிறீங்க வார்த்தையை கூட பேசாம சொன்னாங்க, கிராமப்புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களை இங்க குழந்தை சேர்த்திருக்கிறார், வந்திருக்கிறது பஞ்சத்தினால கஷ்டம் தாங்க இல்லாம தின்ன வசதி இல்லை. அதை சொல்லி காட்டாம இந்த யூசுப் சொல்லி காட்டான் அலைஹிஸ்ஸலாம், கிராமத்திலிருந்து அல்லாஹ் உங்களை இந்த இடத்துக்கு குழந்தை சேர்த்திருக்கிறார் பஞ்சத்தின் காரணமாக சொல்ல இல்லை. அதுக்கு பிறகு பொருள் உதவி செய்தார்கள். அன்பானவர்களே, பொருளால் உபகாரம், குணத்தால் உபகாரத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உபகாரம் எந்த அளவுக்கு பொருளால் உபகாரத்தை வலியுறுத்துகிறது என்றால், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க கொஞ்சம் சஹாபாக்கள் பேசிக்கொண்டோம், இந்த எங்களோட குடும்பத்தில் சில காஃபிர்கள் இருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு வராம, எங்களோட குடும்பம் இருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு வராம, அவங்களுக்கு தான் நாங்க இன்னும் செலவழிச்சு கொண்டிருக்கிறோம், செலவழிக்கிறத நிப்பாட்டுவோம். ஏன் பஞ்சத்தில் சாவணும் அண்டல்ல, பழி வாங்கணும் அண்டல்ல, அவங்களுக்கு விளங்கட்டும், இஸ்லாத்துக்கு வந்தா தான் நாங்க செலவழிப்போம். அவங்கள ஒரு வகையில் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு நிர்பந்திக்கிறதுக்கு, கட்டாயப்படுத்துறதுக்காக வேண்டி நாங்க செலவழிக்கிறத நிப்பாட்டுவோம், அப்படியா இஸ்லாத்துக்கு வரட்டும் அந்த மக்கள் என்ற ஒரு நல்ல நீயத்தோடு சிந்தனையோடு உபகாரம் செய்வதை நிறுத்துவதற்கு சிந்தித்தார்கள். இந்த குணம் சரியில்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வச்சு, லைஸா அலைக ஹுதாஹும் வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலி அன்ஃபுஸிகும் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சார். ஹிதாயத் உங்களோட கையில இல்லை, ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில, ஹிதாயத்து உங்களோட கையில இல்ல, ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில, நீங்க கொடுக்கிறது செலவழிக்கிறது உபகாரம் செய்யறது இதெல்லாம் உங்களுக்கு, அதன் இப்பாட்டமான மாற்று மதத்தவர்களுக்கு அதங்களோட குடும்பமா இருந்தாலும் செலவழிக்கிறத நிப்பாட்டி இஸ்லாத்தை காட்டவானம், இஸ்லாத்துக்கு வந்தா தான் தருவோம் என்றதை காட்டவானம், கொடுத்து காட்டுங்க, செலவழிச்சு காட்டுங்க, உபகாரம் செஞ்சு காட்டுங்க. காஃபிர்கள் கடனாளிகளா இருக்கிறாங்களா, கடனுக்கு உதவி செய்யுங்க. அவனுடைய பிள்ளைகளை படிக்க போடுறதுக்கு ஒழுக்கமா வளர்க்க கஷ்டப்படுறாங்களா, அவனுக்கு உதவி செய்யுங்க. இஸ்லாம் என்கிறது உபகாரத்தை வலியுறுத்துகிறது. முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு மிருகங்களுக்கு உபகாரம் செய்யும்படி கட்டளையிடுகிறது என்பதை காட்டும்படி அல்லாஹ் வலியுறுத்தி குர்ஆன் வசனத்திற்கு வைத்திருக்கிறான். என அன்பானவர்களே, இந்த குறிப்பாக இந்த ரெண்டு குணங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி இஸ்லாம் என்றால் என்ன என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டிய ஒரு கடமைப்பாடு முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்று உலகமெல்லாம் முயற்சிக்குது இஸ்லாத்திட முகத்துல கரிய பூச. இஸ்லாம் ஒரு பயங்கரவாதம், இஸ்லாம் அநியாயம், இஸ்லாம் ஏமாற்றம், இஸ்லாம் பொய்யை வலியுறுத்துகிறது. இது பொய்ய பேசுறதுக்கும் அநியாயம் செய்யவும் ஏமாத்தவும் பழிவாங்கவும் மங்கொள்ளடிக்கவும் தூண்டக்கூடிய மார்க்கம் என்று உலகத்துக்கு இன்றைக்கு படமாக நடிச்சு இன்றைக்கு உலகத்தில் காண்பிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இதுக்கு எழுத்தால பதில் கொடுக்க முடியாது. நாங்க யாரும் யோசிக்கப்படாது, எழுதுவோம், நாங்க நாங்களும் எழுதுவோம், புஸ்தம் எழுதுவோம், பேப்பர்ல எழுதுவோம், நாங்க எழுத்தின் மூலமாக காட்டுவோம், அதையும் செய்யத்தான் வேணும். ஆனா இஸ்லாத்தை அதால காட்டலாது. இஸ்லாத்தை காட்ட வேணும் நாங்க பக்கத்தில் உள்ள வீட்டார்களோடு, எங்களை ஊர்ல வாழக்கூடிய காஃபிர்களோடு, எங்களிடத்துல சாமான வாங்க வரக்கூடிய வாடிக்கையார்களோடு, மாற்று மதத்தவர்களோடு, எங்கட குணத்தால் வாழ்க்கையால் இஸ்லாம் என்றால் இதுதான் என்பதை நாங்கள் காட்ட வேண்டும். வியாபாரிகள் இஸ்லாமிய வியாபாரத்தை காட்ட வேண்டும். மக்களோடு புழங்கக்கூடிய நாங்கள் இதுதான் இஸ்லாம் என்பதை குறிப்பாக இந்த இரண்டு குணத்தையும் காட்ட வேண்டும். வாழ்க்கையால் வாழ்ந்துதான் இஸ்லாத்தை காண்பிக்க முடியுமே தவிர எழுத்தால் அல்ல, படத்தால் அல்ல. எனவே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. யா அல்லாஹ், ஈமானை நசீபாக்கி எல்வாயாக, அஹ்லாக்கை நசீபாக்கி எல்வாயாக, நல்ல பண்புகளை தந்தல்வாயாக, உன்னுடைய தீனை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாக மாற்றி அல்வாயாக. யா அல்லாஹ், நாட்டில் நல்ல ஒரு சீதா நிலையை உருவாக்கி தந்தல்வாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் யா அல்லாஹ், எல்லா மக்களுக்கும் அமைதியாக சுபீட்சமாக வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தந்தல்வாயாக. யா அல்லாஹ், மக்களுடைய உள்ளங்களிலே அமைதியை நிம்மதியும் போட்டல்வாயாக. எல்லா விதமான அசிங்கங்களையும் இல்லாமலாக்கி இந்த நாட்டை குறிப்பாகவும் எல்லா நாடுகளையும் யா அல்லாஹ், ஒரு சுத்தமான பரிசுத்தமான நல்ல பண்பாடுகள் உள்ள ஒரு நாடாக ஆக்கியல்வாயாக. ஆமீன் யா ரபல் ஆலமீன்.